அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குவோர் பிரதீபன் புனிதசீலன் மற்றும் சிவராமகிருஷ்ணன். ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் ஆளும் லிபரல் கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். மிகவும் அரசியல் பரபரப்புகளுக்கு இடையே கட்சியின் தலைமை பதவிக்கு நடைபெற்ற போட்டியில் அவர் தோல்வியடைந்தார். டோனி அபாட்டின் கூட்டணி அரசில் அமைச்சராக இருந்த மல்கம் டர்ன்புல் கட்சி தலைமை பதவிக்கு நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றார்.
This has been a very important
நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களாக உள்ள லிபரல் கட்சியின் உறுப்பினர்களிடையே நடைபெற்ற வாக்குப்பதிவில் டர்ன்புலுக்கு 54 வாக்குகளும் டோனி அபாட்டிற்கு 44 வாக்குகளும் கிடைத்தன.
மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் குடியேறும் நோக்கில் இதுவரை இல்லாத அளவுக்கு குடியேறிகள் அங்கு சென்று கொண்டிருக்கும் சூழலில் பல ஐரோப்பிய நாடுகள் தமது எல்லைகளில் கூடுதலான கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தி வருகின்றன.
Dieses Signal sollten wir auf der einen Seite genauso aufgreifen und verstärken in Richtung
Germany தனது எல்லை பகுதியில் புதிய கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் குடியேறிகளை சமாளிக்க தமது எல்லை பகுதிக்கு கூடுதலாக 2000 ராணுவத்தினரை அனுப்புவதாக ஆஸ்திரியா கூறியுள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
பிரசல்ஸில் அவசரமாக கூடியுள்ள ஐரோப்பிய நீதி அமைச்சர்களும் உள்துறை அமைச்சர்களும் குடியேறிகள் நெருக்கடி குறித்து பேசி வருகின்றனர். லட்சக்கணக்கான தஞ்சக் கோரிக்கையாளர்களை ஐரோப்பாவின் உறுப்பு நாடுகளிடையே கட்டாய கோட்டா முறையில் பகிர்ந்து கொள்ளும் யோசனை மீது வாக்களிப்பு நடக்க முன்னதாக இந்த அமைச்சர்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியமும் மற்றும் ஐநா நிறுவனங்களும் தெளிவுபடுத்தவுள்ளன. மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் சில இந்த யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன.
மத்திய கிழக்கு பகுதிக்கு ஒரு நாள் பயணமாக சென்றுள்ள பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் அங்குள்ள சிரிய நாட்டின் அகதிகளை சந்தித்துள்ளார். லெபனானின் பெக்கப் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள ஒரு முகாமில் தன்னுடைய 10 பிள்ளைகளுக்கு உணவளிக்க மிகுந்த சிரமப்படுவதாக கூடாரம் ஒன்றில் வசிக்கும் தாய் ஒருவர் அவரிடம் தெரிவித்தார். இதேவேளை பிரிட்டன் மேலும் 20,000 சிரிய நாட்டவருக்கு அகதி தஞ்சம் அளிக்கும் என்றும் இப்பிரச்சனையை கையாள தனியாக புதியதாக அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படுவார் என்றும் பிரதமரின் பேச்சாளர் கூறுகிறார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
சிரியாவின் வடகிழக்கு பகுதியில் நடந்துள்ள 2 கார்குண்டு தாக்குதல்களில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல்களால் ஹசாகி நகரில் இடிந்து விழுந்துள்ள கட்டடங்களுக்குள் காயப்பட்ட அல்லது உயிரிழந்தவர்கள் யாரும் இன்னும் இருக்கிறார்களா என்று மீட்புக் குழுவினர் தேடி வருவதாக அந்த நாட்டின் அரச தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது.
எகிப்தில் இராணுவத்தினரால் தமது நாட்டின் பிரஜைகள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து மெக்சிகோ கோபாவேசமான கண்டனங்களை வெளியிட்டுள்ளது.
Quienes narraron por separado haber sufrido un ataque aéreo con bombas.
இந்த தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டார்கள். பாலைவன பகுதியில் தாங்கள் பயணித்துக் கொண்டிருந்த வாகனம் வான் தாக்குதலுக்கு உள்ளானதாக தப்பி பிழைத்தவர்கள் கூறுகின்றார்கள். நடைபெற்றுள்ள சம்பவத்தை மிகவும் கடுமையாக கண்டித்துள்ள மெக்சிகோ முழுமையான விசாரணை ஒன்று நடைபெற வேண்டும் என கோரியுள்ளது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
இந்திய அரசுக்கு சொந்தமான ஏர் இந்தியா விமான சேவை நிறுவனம் அதன் 125 விமான பணிப்பெண்களையும் ஏனைய பணியாளர்களையும் அதிக உடல் பருமன் காரணமாக பணியிலிருந்து நீக்க திட்டமிட்டுள்ளது. சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை கடந்த ஆண்டு வெளியிட்டிருந்த விமானத்தில் பயணிக்கும் பணியாளர்களின் பாடி மாஸ் இண்டெக்ஸ் எனப்படுகின்ற உடல் எடை அளவுகோல் விதிமுறைகளுக்கு அமைவாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஏர் இந்தியா நிறுவன அதிகாரியொருவர் பிபிசியிடம் கூறினார்.
தாய்லாந்தின் தலைநகர் பாங்காக்கில் கடந்த மாதம் நடைபெற்ற தாக்குதலின் முக்கிய சந்தேக நபர் என்று கருதப்படுவோர் துருக்கியிலிருந்து வந்தவர் என தாய்லாந்தின் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். அவரை கைது செய்ய ஆணை ஒன்றையும் தாய்லாந்தின் அதிகாரிகள் வெளியிட்டுள்ளார்கள். 20 உயிர்களை பலிகொண்ட அந்த தாக்குதலை இந்த சந்தேக நபரே தலைமையேற்று நடத்தினார் என்று தாய்லாந்தின் அதிகாரிகள் கூறுகின்றார்கள். அந்த சந்தேக நபர் வங்கதேசம், புதுடில்லி, அபுதாபி வழியாக துருக்கிய நகரான இஸ்தான்புல்லை சென்றடைந்துள்ளதாகவும் தாய் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.